உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் கொடிவகை தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றிய விரிவான தகவல்களை இந்நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோம். வாருங்கள்.
வணக்கம் நேயர்களே, எனது பெயர் பா. முரளிதரன். இங்கு தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பானது கொடிவகை தக்காளி சாகுபடியின் தொழில்நுட்ப முறைகள். தக்காளி என்பது ஒரு பாதுகாப்பான உணவாக இன்று மனிதர்களுக்கு இருக்கிறது. அது என்ன பாதுகாப்பான உணவு என்ற தலைப்பில் பார்க்கும் பொழுது, தக்காளியில் கால்சியம், சோடியம், தாமிரம், விட்டமின் சி, விட்டமின் பி போன்ற அத்தியாவசிய அமினோ அமிலங்கள், சிட்ரிக் அமிலம், ஃபார்மிக் அமிலம் போன்றவைகள் அதிகமாக உள்ளன. இந்த பழங்களில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்திற்கு காரணமான லைகோபின் மற்றும் மஞ்சள் நிறத்திற்கு காரணமான கரோட்டினாய்டுகள் மிகவும் மனிதனுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கிறது. தக்காளியின் தனித்தன்மை வாய்ந்த சுவைக்கு காரணமாக எத்தனால், அசிட்டால்டிஹைடு மற்றும் பழங்களில் காணப்படும் பல்வேறு வகையான ஆவியாகக்கூடிய மூலக்கூறுகள் இருப்பதால் இதனை நாம் பிரத்யேகமாக உணவில் சேர்த்து கொள்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இரண்டு வகைகள் உள்ளன. ஒன்று, அதாவது வந்து டிட்டர்மினேட் டைப் என்று சொல்வார்கள், அதாவது குட்டை தாவரங்கள். இன்னொன்று வந்து கொடிவகை தாவரங்களாக வளர்க்கப்படுகிறது. இதில் கொடிவகை தாவரங்களாக வளர்க்கப்படுபவைகளுக்கு நாம் பசுமை குடில்களில் வளர்க்கலாம் அல்லது திறந்த வெளிகளிலும் வளர்க்கலாம். திறந்த வெளியில் வளர்க்கும் பொழுது அதற்கு தேவையான, அதாவது சப்போர்ட்டிங் போல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது வந்து பந்தல் முறையில் வளர்க்கலாம். அதற்காக சில ரகங்கள் காணப்படுகிறது. அந்த ரகங்களின் மூலமாகத்தான் இந்த வகையான கொடிவகை தக்காளிகளை நாம் வளர்க்க முடியும். அதில் பல்வேறு விதமான ரகங்கள், அதனுடைய தட்ப வெப்பநிலை, வளரியல்பு, பழங்களின் தனம், பூச்சி மற்றும் நோய் தாக்குதலின் எதிர்ப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் இருக்கக்கூடிய கொடிவகை தக்காளி ரகங்களான சியாக்ஸ் என்ற கொடிவகை தாவரமானது பல்வேறு இடங்களில் முன்பெல்லாம் வளர்க்கப்பட்டு வந்தது. அதே போல பூசா ரூபி, பந்த் பஹார் இவையெல்லாம் கொடிவகை தக்காளி ரகங்களை சார்ந்தவைகள் ஆகும். இந்த சியாக்ஸ் என்பவை சிறிய பழங்கள் மற்றும் வட்டமாக காணப்படும். அதே போல பூசா ரூபி, இது வந்து டெல்லியில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஐஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வெளியிடப்பட்ட ஒரு ரகம். இந்த ரகமானது கொடிவகையை சார்ந்தது, பழங்கள் தட்டையாகவும் இருக்கும், பதப்படுத்துதலுக்கு மிகவும் ஏற்ற ரகமாக காணப்படுகிறது. அதே போல பந்த் பஹார் என்ற ரகமானதும் வாடல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை கொண்டதாக காணப்படுகிறது. பழங்கள் தட்டையாகவும் உருண்டையாகவும் இருக்கும், பதப்படுத்துதல் மற்றும் சேமிப்புக்கு மிகவும் ஏற்றதாக காணப்படுகிறது. இவைதான் கொடிவகை தக்காளி ரகங்களில் இருக்கக்கூடிய முக்கிய ரகங்கள். இதுபோல பல்வேறு ரகங்கள் கொடிவகை தக்காளியில் இருக்கின்றன. பிறகு பார்க்க போனோமானால் காலநிலை. காலநிலை என்பது தக்காளி செடியின் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்று. ஏனெனில் தக்காளி செடியில் காலநிலையை பொறுத்தே அதனுடைய விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. எவ்வாறு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பது நீங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டால், அதாவது வெப்ப காலகட்டங்களில் தக்காளியின் விலையானது மிகவும் உயர்ந்து காணப்படுகிறது. அதே போல குளிர்கால பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியின் வந்து விலை மிகவும் குறைந்து காணப்படுகிறது. ஆகையால் ஏன் அப்படி நடைபெறுகிறது என்பதை பார்க்க போனோமானால், தக்காளியின் மகரந்த சேர்க்கை என்பது வெப்ப காலகட்டத்தில் மிகவும் குறைவாகவே காணப்படும். ஏனெனில் அதனுடைய மகரந்த சேர்க்கை மிகவும் அரிதாகவே நடைபெறும் வெப்ப காலகட்டத்தில். ஆகையால் வெப்பநிலை என்பது 21 முதல் 28 டிகிரி செல்சியஸில் பகல் நேரங்களிலும், இரவு நேரங்களில் 15 முதல் 20 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருத்தல் வேண்டும். அதிக வெப்பநிலை ஏற்பட்டால் மகரந்த சேர்க்கையில் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல பழத்தின் நிற வளர்ச்சிக்கு உகந்த வெப்பநிலையானது 21 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகும். அதே போல முளைப்பு திறன் மற்றும் பழத்தின் வளர்ச்சி என்பவை 27 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே செல்லும் பொழுது அதனுடைய வளர்ச்சி என்பது மிகவும் குறைவாகவே காணப்படும். இவைதான் தக்காளி சாகுபடியில் காலநிலைகளாகும். அதே போல இவை, அதாவது ஃப்ரூட் செட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பழம் உருவாதல். பழம் உருவாதலுக்கு அந்த இரவு நேர வெப்பநிலையானது மிக மிக அவசியமாக கருதப்படுகிறது. அதில் சாதாரண நிலையில் பழம் உருவாவதற்கு 15 முதல் 20 டிகிரி செல்சியஸும், சூடான நிலையில் அதாவது ஹாட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிலையில் பழம் உருவாவதற்கு 20 டிகிரி செல்சியஸுக்கு மேல் இருத்தல் வேண்டும். அதே போல் குளிர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது 15 டிகிரிக்கு செல்சியஸ் கீழே இருக்கும் பொழுது சில ரகங்களில் மகரந்து சேர்க்கை நன்றாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகிறது. அதற்கு அடுத்தாற்போல் பார்க்க போனோமானால், நமக்கு மிகவும் நடவு காலம் அதாவது விதை விதைக்கும் காலம் எப்பொழுது ஏற்ற காலம் என்று பார்த்தால், ஜூன் ஜூலை நவம்பர் டிசம்பர் பிப்ரவரி மார்ச் இந்த 3 காலங்களில் நாம் விதைகளை விதைக்கலாம். விதைகளை நாற்றுகள் மூலம் அதாவது நாற்று பண்ணைகள் நர்சரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நாற்றுகள் உற்பத்தியின் மூலமாக விதைகளை விதைத்து நாம் அடுத்ததாக நடவு பருவம், நாற்றுகளை நடவதற்கு ஏற்ற பருவம் என்பது அக்டோபர் நவம்பர் பிப்ரவரி மார்ச் மே ஜூன், இவை அனைத்துமே நடவு பருவங்களாக கருதப்படுகிறது. அதே போல் விதையின் அளவு மிக முக்கியம். இங்கே பார்க்க போகணுமானால், நம்ம மற்ற சாதாரண ரகங்களுக்கு விதையின் அளவானது 400 முதல் 500 கிராம் ஒரு ஹெக்டருக்கு தேவைப்படுகிறது. ஆனால் கொடிவகை தக்காளி செடியில் நமக்கு பார்க்க போகணுமானால் 120 முதல் 175 கிராம் ஒரு ஹெக்டருக்கு தேவைப்படுகிறது. அதற்கு அடுத்தாற்போல் பார்க்க போனால் விதை நேர்த்தி என்பது நாம் அனைத்து தக்காளி விதைகளுக்கும் செய்யக்கூடிய ஒரு விதை நேர்த்தி. இதை விதை நேர்த்தி செய்வதன் மூலமாக முளைப்பு திறன் அதிகரிக்கும், அதே போல அதன் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும். அதற்காக 40 கிராம் அசோஸ்பைரலம் கொண்டு ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை விதை நேர்த்தி செய்யலாம். இவ்வாறு செய்யும் பொழுது மேட்டுப்பாத்தியில் நாம் மிதைக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது விதையின் வளர்ச்சியானது சீராகவும் நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டதாகவும் அமையும். அதே போல நிலம் தயாரித்தல், நிலம் எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்பது மிகவும் பண்பட்ட விவசாயிகளுக்கு நன்றாக தெரிந்த ஒன்றே. அவ்வாறு நிலம் தயாரிக்கும் பொழுது 4 முதல் 5 முறை உழவு பார்த்த பிறகு பின்பு பார் அமைத்து 20 நாள் 25 நாள் குறைந்தபட்சம் 25 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை பார்களின் ஒரு பக்கத்தில் நடவு செய்ய வேண்டும். இவ்வாறு நடவு செய்யும் பொழுது அதனுடைய இடைவெளி, செடிகளுக்கு ஆன இடைவெளி என்பது வெவ்வேறு வகையில் மாறுபடும். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா, கொடி வகை தக்காளி சாகுபடி, பிறகு வந்து நார்மலாக நம்ம வளர்க்கக்கூடிய தக்காளி, இவை இரண்டிற்குமே பார்த்தீர்கள் ஆனால் இடைவெளி என்பது மிகவும் முக்கியம். இந்த இடைவெளியானது நாம் நார்மலாக வளர்க்கக்கூடிய குட்டை ரகங்களுக்கான, குட்டை ரகங்கள்னு சொல்ல முடியாது, குட்டை தாவரங்களுக்கான இடைவெளி என்பது 60x45 சென்டிமீட்டர், 60x60 சென்டிமீட்டர். அப்புறம் இப்போ கோ3 என்ற ஒரு ரகம் நமது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு ரகம், அந்த ரகமானது 48 முதல் 35 சென்டிமீட்டர் இடைவெளியை கொண்டது. இது வந்து அடர் நடவு முறைக்கு ஏற்ற ஒரு ரகம். ஆனால் நமது வந்து கொடி வகை தக்காளி சாகுபடி இல்லைங்களா, உயரமாக வளரக்கூடிய ரகங்கள், இவைகளுக்கு பார்த்தீர்கள் ஆனால் 80x75 சென்டிமீட்டர் அல்லது 80x80 சென்டிமீட்டர் என்ற அளவில் இடைவெளி இருத்தல் வேண்டும். அடுத்தாற்போல் பார்க்க போனோமானால் நீர் நிர்வாகம். நீர் நிர்வாகம் என்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. தக்காளியில் நாற்று நற்ற 3வது நாளில் உயிர் தண்ணி பார்ச்சுதல் வேண்டும், மிகவும் அவசியம் அது. அதே போல மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து வாரத்திற்கு 1 முறை அல்லது 10 நாட்களுக்கு 1 முறை நீர் பாசுதல் மிகவும் அவசியம். இதற்கு அடுத்தாற்போல் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. ஊட்டச்சத்து மேலாண்மையில் தலைசத்து, சாம்பல் சத்து, மணிசத்து இவை அனைத்தும் மிகவும் முக்கியமானது. இதனுடன் தொழு உரத்தை 25 டன் என்ற அளவில் ஒரு ஹெக்டருக்கு கொடுப்பதன் மூலமாக நன்கு வளர்ச்சியடைந்த ஒரு வளர்ச்சியை நாம் காண முடியும். பிறகு நாற்று நட்ட 30 நாட்கள் கழித்து தலைச்சத்தை 75 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். பிறகு மண் அணைத்தல் வேண்டும். இவை அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருத்தல் வேண்டும். இதன் மூலமாக நல்ல மகசூலை நாம் பெற முடியும். அதே போல அடுத்தாற்போல் பார்க்க போனோமானால் களை கட்டுப்பாடு. களை கட்டுப்பாட்டில் மிகவும் அவசியம், ஏனெனில் இது கொடிகளாக வளரக்கூடிய ஒரு தாவரம். ஆகையால் களை கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. கைகளின் மூலம் களை எடுப்பது மிகவும் நல்லது, ஏனெனில் நாம் கொடிவகை தக்காளி சாகுபடி செய்வதன் மூலமாக அதனுடைய கிளைகளை பாதிக்காத வண்ணம் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அடுத்ததாக சீரமைப்பு மற்றும் கவாத்து. கொடிவகை தக்காளி சாகுபடி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து மிக மிக அவசியமானது. கவாத்து சீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ட்ரைனிங் அண்ட் ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரூனிங் கவாத்து என்பது மிக மிக முக்கியம் கொடிவகை தக்காளி சாகுபடியில். அனைத்து வகையான கொடிவகை தக்காளி சாகுபடிக்கும் இடைவெளி முன்பாக சொல்லிவிடப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு, அதாவது மரக்கொம்புகள், அதாவது நீங்கள் ஓப்பன் ஃபீல்ட் திறந்த வெளியில் கொடிவகை தக்காளி சாகுபடி செய்கிறீர்கள் என்றால், இரண்டு கொம்புகள் தக்காளியின் வரப்புக்கு, அதாவது அந்த பார்களின் ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட 2 முதல் 2.5 மீட்டர் இடைவெளியில் இரண்டு கொம்புகளை நட்ட பிறகு ஜிஐ வயர், ஜிஐ வயர் என்பது நல்ல தடிமனாக இருக்கக்கூடிய ஜிஐ வயர்களை இரண்டத்தையும் இணைக்க வேண்டும். பிறகு அதனுடைய தண்டுகளை, தக்காளி செடியினுடைய தண்டுகளை அந்த கொடியின் மேல் சரடுகளை கொண்டு, அதாவது கயிறுகளை கொண்டு இணைத்து நாம் மேலேற்ற வேண்டும். இதனுடைய கிளைகளை நாம் கவாத்து செய்யும் பொழுது மிக மிக கவனமாக இருத்தல் அவசியம். எவ்வாறு கவாத்து செய்ய வேண்டும் என்பது மிகவும் அவசியம். ஏனெனில் நாம் பூக்கள் வரும் கிளைகளை நாம் வெட்டுவதால் மகசூல் குறைய நேரிடும். கவாத்து பெரும்பாலும் கொடிவகை தக்காளி செடிகளில் செய்யப்படுகிறது. இதன் மூலம் பழங்களின் அளவு, அதாவது சைஸ் மற்றும் அதனுடைய உருவம் மற்றும் அதனுடைய தரம் ஆகியவை மிகவும் அதிகப்பட வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. அதே போல் கவாத்து என்பது அதனுடைய பக்க கிளைகளை, தேவையற்ற பக்க கிளைகளை விட்டுவிட்டு பிறகு 4வது 5வது மொட்டுகளிலிருந்து வரக்கூடிய கிளைகளை மேல் நோக்கி எழுப்புதல் ஆகும். இதன் மூலமாக செடிகள் மேல் நோக்கி வளர்ந்து கொண்டே செல்லும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 175 சென்டிமீட்டர் வரையிலாக செடிகள் வளரக்கூடும். அவ்வாறு நாம் வளர்த்தும் பொழுது தேவையற்ற கிளைகள் மற்றும் பக்க கிளைகள் இவையை அகற்றிக்கொண்டே செல்ல வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 6 ஃபீட் ஹைட் அப்படின்றாங்க, அந்த அளவுக்கு நமக்கு வந்து தக்காளி செடிகள் வளர்ந்து கொண்டே போகும். இதற்கு தேவையான அந்த ஜிஐ ஒயர் வழியாக நம்ம வந்து வயர் மூலமாக கனெக்ட் செய்து பொருத்தி அதனுடைய கயிர்களின் மூலமாக நமக்கு வந்து அது ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பினை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு நன்றாக செடிகள் வளரும். அதே போல அதனுடைய பழங்கள் மண்ணில் படாதவாறு நாம் பாதுகாக்க முடியும். அவ்வாறு மண்ணில் படும் பொழுது உங்களுக்கு பூஞ்சான தாக்குதல் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக பார்க்க போனோமானால் தக்காளி செடிகளில் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பு. நோய் பாதிப்பு என்றால் ஒருங்கிணைந்த நோய் பாதிப்பாக ஒருங்கிணைந்த நோய் பயிர் பாதுகாப்பு. அதில் முக்கியமாக பார்க்க போனோமானால் காய்ப்புழு தாக்குதல், இவை இனக்கவர்ச்சி பொறிகள் மூலமாக கட்டுப்படுத்தலாம், அல்லது தாக்கப்பட்ட பழங்களை அழிப்பதன் மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம். அதே போல சில வகை கெமிக்கல்ஸ் மூலமாகவும் கார்பரில் 1.2 கிலோகிராம் என்ற அளவில், இதனுடன் நெல் தவிடு 12.5 கிலோ, வெல்லம் 1.5 கிலோ மற்றும் தண்ணீர் 7 லிட்டர் என்ற அளவில் கலந்து ஒரு உணவு போல தயாரித்து இந்த புழுவிற்கு வைத்தால் இதனை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதே போல வேர்முடிச்சி நூற்புழு, இதுவும் மிகவும் ஆபத்தாக கருதப்படுகிறது. இதற்கு கார்போஃபியூரான் என்ற குறுணை மருந்தினை 1 சதுர மீட்டருக்கு 10 கிராம் என்ற அளவில் விதைக்கும் பொழுது இட வேண்டும். அதே போல நோய்களில் நாற்றழுகல் நோய், ஆங்கிலத்தில் டேமிங் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நாற்றழுகல் நோய் மிகவும் அதிகமாக தக்காளி நாற்றுகளில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். நாற்றுகளில் ஆரம்ப காலகட்டத்திலேயே இது ஏற்படும். இதற்கு ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் என்ற அளவிலும், 1 கிலோ விதைக்கு, அல்லது கேப்டான் 2 கிராம் என்ற அளவிலும் 1 கிலோ விதைக்கு விதை நேர்த்தி செய்யும் பொழுது இதனை தவிர்க்க முடியும். இதனை தவிர்க்க மற்றொரு காரணமாக நாற்றங்கால்களில் நீர் தேங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போல காப்பராக்சி குளோரைட் 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நாம் தெளிக்க வேண்டும். அதே போல இலை சுருட்டு, நச்சுயிரி நோய், இவையும் மிகவும் கொடியதாகவே கருதப்படுகிறது. வெப்ப காலங்களில் இவை அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு மெத்தைல் டெமட்டான் அல்லது டைமீத்தியோய் இவை இரண்டையும் கொடுக்கலாம். 500 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் என்ற அளவில் கொடுக்கலாம். அதற்கு அடுத்தாற்போல் இலைப்பேன், இவையும் வாடல் நோயினை பரப்பக்கூடிய ஒரு காரணியாக செயல்படுகிறது. இவை அனைத்தும் மிகவும் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய்களாகவே கருதப்படுகிறது. அடுத்தாற்போல் பார்த்தோம்னால் மகசூல், ஒரு செடியிலிருந்து நமக்கு கொடிவகை தக்காளி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய மகசூலானது வெவ்வேறு வகையில் வெவ்வேறு காரணங்களால் மாறுபடக்கூடும். நாம் திறந்த வெளியில் பயிரிடப்பட்டால் அதற்கு ஒரு மகசூல் கிடைக்கும். அதேபோல் இந்த கொடிவகை தக்காளி சாகுபடியானது பசுமை கூடுகளில் செய்யப்பட்டால் அதற்கு ஒரு மகசூல் கிடைக்கும். இரண்டிற்கும் பல்வேறு காரணிகள் காரணமாக அமைகிறது. ஒரு செடியிலிருந்து எவ்வளவு நமக்கு மகசூல் கிடைக்கிறது என்று பார்த்தால் திறந்தவெளி கொடிவகை தக்காளி சாகுபடியில் 4 கிலோ பழம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது ஒரு அறுவடையில். இதுபோன்ற பல்வேறு அறுவடைகளை நாம் மேற்கொள்ள முடியும் கொடிவகை தக்காளி சாகுபடியில். அதேபோல் ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 140 டன்னஸ் என்ற அளவில் நாம் தக்காளி செடிகளை இருந்து அறுவடை செய்யலாம். ஒரு வருடத்திற்கு நாம் ஒரு ஹெக்டர் என்ற அளவில் பயன்படுத்தப்படும். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை முனைவர் முரளிதரன் அவர்கள் கொடிவகை தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றிய விரிவான தகவல்களை இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.